நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி அரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுடைய சனிக்கிழமை சத்சங்கம் வளமை போல வந்த கேள்விகளுக்கு உடை காணுவதற்கு அந்த சத்சங்கத்தை பயன்படுத்துவோம். அதற்கு மேலாக இன்னொரு விடயமும் இன்றையான் சத்சங்கத்தில் அமையப் போகின்றது. எனக்கு மூன்று கேள்விகள் வந்திருக்கின்றது. முடிந்த அளவுக்கு இன்று சில கேள்விகளுக்கு பதில் காண்போம். அதற்கு பின் அந்த சிறப்பு விடயத்தையும் ஒருமுறை பார்ப்போம். முதலாவது கேள்வி, சைவ சித்தாந்தத்தை இப்போது எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமைகள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அன்பருடைய கேள்வி, இறைவன் தன்னுடைய பெருங்கருணையினால் ஆன்மாக்களை தன்னை போல் சச்சிதானந்தம் நிலைக்கு ஆன்மாக்களை உயர்த்த வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று இந்த செயல்முறை திட்டத்தை உருவாக்கினான் என்று சொல்லியிருந்தீர்கள், சொல்கின்றீர்கள். இந்த சச்சிதானந்த நிலை என்றால் என்ன என்பது அந்த அன்பருடைய கேள்வி. சச்சிதானந்தம் என்று சொன்னால் சைவ சித்தாந்தத்தில் சத்து சித்து ஆனந்தம் என்று அதை பிரிக்கின்றார்கள். அதாவது இந்த சத்து சித்து ஆனந்தம் என்றால் இறைவனை நாங்கள் முழு விழிப்புணர்வுடன் அறிவோமாக இருந்தால் அது பேரின்பத்தில் கொண்டே எங்களை சேர்க்கும் என்பதுதான் அதனுடைய பொருள். சத்து என்பது முழுமையாக இறைவனை குறிப்பது அல்லது பிரபஞ்சத்தை குறிப்பது, சித்து என்பது விழிப்புணர்வை குறிப்பது, ஆனந்தம் என்பது பேரின்பம். ஆகவே இந்த சச்சிதானந்த நிலையில்தான் இறைவன் இருக்கின்றான். அந்த நிலைக்கு ஆன்மாக்களை உயர்த்த வேண்டும் என்பதுதான் அவனுடைய இச்சை. ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு சச்சிதானந்தம் என்றால் என்ன என்று இப்போது பதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சைவ சித்தாந்த பேராசிரியர்களால் தரப்பட்ட தரவை வைத்து அதைவிட சைவ சித்தாந்த பேராசிரியரால் இன்னொரு தகவலும் அற்புதமான தகவலும் கிடைக்கப்பெற்றேன். அது என்னவென்றால் இறைவன் எண்குணத்தான் என்று சொல்கின்றோம். இந்த எண்குணத்தில் என்ன மாதிரி இந்த சச்சிதானந்தம் இந்த எண்குணத்தில் அடங்கி இருக்கின்றது என்பதை மிகவும் அருமையாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லித்தந்தார். அதாவது இறைவனின் எண்குணத்தில் தன் வயத்தனாதல், தூய உடம்பினன், இயல்பாக பாசங்கள் அற்றவன், அதைவிட முடிவிலி ஆற்றல் உள்ளவன் என்ற நான்கு குணங்களும் சத்து ஆகவும், அதைத் தொடர்ந்து முற்றும் உணர்ந்தவன் இயற்கை உணர்வினன், ஆறாவதாக இருக்கும் குலம் அடுத்ததாக இருப்பது பேரருள் படைத்தவன். இந்த மூன்று நிலைகளையும் சித்து ஆகவும், அப்போ நாலு மூன்றும் ஏழு நிலை, இறுதியாக இருக்கும் பேரின்ப நிலையை ஆனந்தமாகவும் வைத்து இந்த சச்சிதானந்த நிலையில் இறைவன் இருக்கின்றான் என்று அந்த பேராசிரியர் குறிப்பு தந்தார். அதை இந்த அன்பருடைய கேள்வியினுடன் இணைத்திருக்கின்றேன். ஆகவே இறைவனின் நன்குணத்தில் இந்த சச்சிதானந்தம் அடங்கியிருக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் வரையறுத்திருக்கின்றது. ஆகவே இந்த அன்பருடைய கேள்வியில் அதையும் கொணர்ந்திருக்கின்றேன். மற்றவர்களுக்கு அது விளங்குவதற்காக இந்த எண்குணத்தில் நான்கு குணங்கள் சத்து ஆகவும், மூன்று குணங்கள் சித்து ஆகவும், ஒரு குணம் ஆனந்தமாகவும் இருக்கின்றது. அது இறைவனின் எண்குணங்கள். அந்த எண்குணங்கள் சேர்ந்ததுதான் சச்சிதானந்த நிலை. அது ஒரு கேள்வி. அதற்கு விடை கண்டோம். பாபாஜியின் அருள், சிவ பாபாஜியின் அருளுடனும் பரம்பருளின் அருளுடனும். அடுத்த கேள்வி, ஐயா, இந்த ஐந்தொழில்களை பற்றி நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் சொல்லியிருக்கின்றீர்கள். ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. நான் கேட்கும் கேள்வி பிழையாக இருந்தால் அதை விட்டு விடுங்கள். இந்த ஐந்தொழில்களை இறைவன் மூன்று நிலைகளில் செயல்படுத்துகின்றான். மூன்று நிலைகளில் இந்த ஐந்தொழில்கள் நடக்கின்றது என்று ஏதோ ஒரு இடத்தில் சொல்லியிருந்தீர்கள். ஆனால் அதன் விளக்கம் கிடைக்கவில்லை. அதை பற்றி ஏதாவது தகவல் தர முடியுமோ என்றது என்பது அந்த அன்பருடைய கேள்வி. நிச்சயமாக நான் அதை சொல்லியிருப்பேன் என்று எனக்கும் தெரிகின்றது. ஆனால் விளக்கம் தந்தேனோ இல்லையோ என்பது தெரியவில்லை. அது எந்த சத்சங்கத்தில் என்றும் தெரியவில்லை. இருப்பினும் கிடைக்காததை நாங்கள் இப்போது பெற்றுக்கொள்வோம் பரம்பொருள் பாபாஜியின் அருளுடன். இந்த ஐந்தொழில்கள் மூன்று நிலைகளில் இறைவன் ஆற்றுகின்றான். அந்த மூன்று நிலைகளில் அவன் ஆற்றும் ஐந்தொழில்கள் தூள ஐந்தொழில்கள், சூட்சும ஐந்தொழில்கள், அதிசூட்சும ஐந்தொழில்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே நாங்கள் சாதாரணமாக பார்த்தால் ஐந்தொழில்கள் ஒன்றுதான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். ஆனால் இந்த மூன்று நிலைகளில் இறைவன் இந்த தொழிலை ஆற்றுகின்றான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஒன்று தூள நிலை, மற்றது சூட்சும நிலை, மற்றது அதிசூட்சும நிலை என்று பேராசிரியர்கள் விளக்கம் தந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த தூள நிலையில் என்னத்துக்காக இந்த ஐந்தொழிலை இறைவன் தூள நிலையில் செய்கின்றார் என்றால், இந்த உயிர்களை கேவல நிலையிலிருந்து விழிப்புணர்வு கொடுத்து அவரை உயிர்களை சச்சிதானந்த நிலைக்கு அழைத்து செல்வதற்காக தூள நிலையில் இந்த ஐந்தொழில்களை புரிகின்றார் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லுகின்றார். அதாவது ஆன்மாக்களை உயர்த்துவதற்கு தூள நிலையில் தூள ஐந்தொழில்களை செய்கின்றார். அடுத்ததாக சூட்சும ஐந்தொழில்கள், இது எப்போது செய்யப்படுகின்றது என்று பேராசிரியர் அழகாக சொல்லியிருந்தார். முற்றளிப்பு காலத்தில் செய்யப்படுகின்றது என்று சொல்கின்றார் சூட்சும ஐந்தொழில்கள். அதாவது இயற்கையாகவே இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து இந்த ஒடுக்குதல் நடந்த பின் மீண்டும் இதை சிருஷ்டிக்கும் போது செய்யப்படும் ஐந்தொழில்கள் இறைவனால் சூட்சும ஐந்தொழில்கள் என்று கூறப்படுகின்றது என்று பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். அதற்கு மேலாக அதிசூட்சும ஐந்தொழில்கள் உண்டு. அது இறைவன் உயிருக்குயிராய் நின்று உணர்த்தும் முறை என்று சொல்கின்றது சைவ சித்தாந்தம். அதனுடைய விளக்கம் என்னவென்றால், எங்களுக்கு அவத்தைகள் நடக்கின்றது எங்களுடைய உடலில். அதை பற்றி நாங்கள் சிறு விளக்கம் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து பார்க்க முதல் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அவத்தைகள் என்று எங்களுடைய உடலில் சில செயல்கள் நடைபெறுகின்றது. அந்த அவத்தைகளை இறைவன் உடலுக்கு ஆன்மாக்களுக்கு கொடுக்கும் போது அந்த அவத்தைகளின் இயக்கத்திற்காக அவன் பயன்படுத்தும் ஐந்தொழில்கள் தான் அதி சூட்சும ஐந்தொழில்கள் என்று பேராசிரியர் விளங்கப்படுத்துகின்றார் தன்னுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வி அதை எங்கேயோ கேட்டிருக்கின்றார் என்னுடைய வாய் மூலம். அந்த சத்சங்கத்தில் நாம் விளக்கம் கொடுக்கவில்லை போல் தெரிகின்றது. ஆகவே இந்த ஐந்தொழில்கள் ஒரு நிலையில் நடைபெறுகின்றதா, பல நிலைகளில் நடைபெறுகின்றதா என்றதுதான் அந்த அன்பருடைய கேள்வி. அதற்குரிய பதில், மூன்று நிலைகளில் நடைபெறுகின்றது. தூலம், சூட்சுமம், அதிசூட்சுமம். தூல நிலை எங்களுடைய கேவல நிலையில் இருந்து ஆன்மாக்களை விடுவிப்பதற்கும், சூட்சும நிலை அந்த உயிர்களின் முற்றழிப்பு நடந்த பின் மீண்டும் இந்த தொழில்கள் அவர் புரிவதை சூட்சும ஐந்தொழில்கள் என்றும், அதிசூட்சும ஐந்தொழில்கள் என்பது எங்களுடைய அவத்தைகளை நடத்துவதற்கு உடலில் இந்த அதிசூட்சும ஐந்தொழில்களை இறைவன் செய்கின்றார். அதுவும் முக்கியமாக மத்தியால் அவத்தை என்று சொல்லப்படும் புருவ மத்தியில் நடக்கும் ஐந்து விடயங்களுக்கும் இந்த ஐந்தொழில்களை அவர் பயன்படுத்துகின்றார் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இந்த ரெண்டு கேள்விக்குரிய பதிலை இங்கு கண்டோம். அதைவிட இன்னொரு கேள்வியும் ஒரு அன்பர் போட்டிருந்தார். திருப்புடி ஞானம் என்று நீங்கள் உங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் ஒரு வகுப்பில் சொல்லி இருக்கின்றீர்கள். இந்த ஞானம் திருப்புடி ஞானமாக இருக்க வேண்டும், அப்போதுதான் பதிஞானத்தை பெறலாம் என்று ஒரு சொல்லி சொல்லி இருந்தீர்கள். அந்த திருப்புடி என்பதற்குரிய விளக்கம் ஏதாவது தெரியலுமா ஐயா என்பது அவருடைய கேள்வி. ஆம், தரலாம். திருப்புடி என்று சொல்வது மூன்று நிலைகளை நாங்கள் அடைவோமானால்தான் அதனால் எங்களுக்கு அந்த பதி இன்பம் கிடைக்கும். அதை அல்லாவிட்டால் அந்த பதி இன்பம் பெறுவது இயலாத காரியம். அந்த மூன்று நிலைகளையும் தான் திருப்புடி என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். அந்த நிலைகள் என்றால் என்ன? இந்த முழு ஞானத்தையும் பெறுவதற்கு எங்களுக்கு அறியப்படும் பொருள் தேவை, அதை அறிபவன் தேவை, அதனால் வரும் அறிவு தேவை. இந்த மூன்று நிலைகளும் இருந்தால்தான் முழு ஞானம் என்று சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் கூறியிருக்கின்றார். அதாவது ஒரு ஆன்மா பதிஞானமாகிய முழு ஞானத்தை அடைய வேண்டுமென்றால் அந்த மூன்று நிலைகளும் இருக்க வேண்டும். ஒன்று அறியப்படும் பொருள், இரண்டாவது அறிபவன், மூன்றாவது அதனால் பெறும் அறிவு. இந்த மூன்றும் சேர்ந்து கிடைத்தால்தான் அது முழுமையான ஞானம் என்று பேராசிரியர் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் சொல்லியது. அதைத்தான் ஏதோ ஒரு இடத்தில் நான் உங்களுக்கு திருப்புடி ஞானம் என்று சொல்லியிருக்கலாம். ஆகவே அதற்குரிய விளக்கத்தை இன்று இந்த கேள்வி பதில் மூலம் அந்த அன்பர் கேட்டதற்கு கொடுக்கின்றேன். ஆகவே இந்த மூன்று கேள்விகளும் தான் இன்று வந்தது. இவற்றைக்கு நாங்கள் விடை கண்டோம். அதைவிட இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள், நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய நாள். இன்னும் சில மணித்தியாலங்களில் மற்றைய சங்கங்களில் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகின்றது. அதிகாலை தொடங்கியவுடன் எங்களுடைய 11 சித்தர்களில் மூத்த சித்தர்களில் ஒருவரான திருமூல சித்தருடைய குரு பூஜை தினம். ஆகவே நாங்கள் எல்லோரும் அந்த தினத்தில் எங்களுடைய சாதனையில் திருமூல சித்தரை நாங்கள் வணங்க வேண்டும், சாதனை செய்ய வேண்டும். அவருக்கு நாங்கள் அவருடைய திருவடியில் எங்களுடைய சாதனையை கொடுக்க வேண்டும். இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்பது எல்லா அடியார்களுக்கும் சாதகர்களுக்கும் தெரிந்த விடயம். ஆகவே அந்த திருமூல சித்தரை பற்றி சிறிய விடயங்களை இன்றைய நன்னாளில் சிந்திப்போம். நாளை எல்லோரும் அந்த திருமூல சித்தரைக்கு உங்களுடைய சாதனையை நீங்கள் காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருமூல சித்தர் எங்களுடைய குருவாகிய யோகி ராமையா அவர்களால் ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் என்று தொடக்கத்திற்கு பாவிக்கப்பட்ட சித்தராக கருதப்படுகின்றார். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் என்றால் ஆதி காலத்திலேயே இந்த திருமூலருடைய பெயர் வந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அவருடைய சமாதி தில்லையில் நடந்திருக்கின்றது, சிதம்பரத்தில். சிதம்பரம் என்றால் என்ன? உலகத்தின் மையம். அந்த மையத்தில் இந்த சித்தர் சமாதி அடைந்திருக்கின்றார். ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய சங்கங்களில் கூட எங்களுடைய மைய சங்கமாக சிதம்பர சங்கத்தை உருவாக்கினோம். அந்த சங்கத்தில்தான் இந்த திருமூல சித்திரையும் பிரதிஷ்டை செய்தோம். அந்த சங்கத்தில் இந்த திருமூல சித்திரைக்கு சிறிய பூஜா ஒவ்வொரு வருடங்களும் நடந்து வரும். மற்றைய சங்கங்களிலும் நாங்கள் சாதனையில் இந்த இவற்றை பாவிக்கின்றோம். இந்த நன்னாளில் எல்லோரும் சாதனை செய்கின்றோம். இந்த திருமூல சித்தர் 10வது திருமுறையை எழுதினார். அது திருமந்திரம். அது மாத்திரமல்ல, இந்த திருமூல சித்தர் 3000 பாடல்களை பாடியிருந்தார், 3000 வருடங்கள் வாழ்ந்தார் என்று சரிதை சொல்கின்றது. அதுவும் எங்கு பாடினார் என்று பார்த்தால் திருவாவடுதுறை என்ற இடத்தில் பாடினார். அந்த இடம் எல்லோரின் காதுக்கும் பரிச்சயமான சொல்லு இடமாக அமைகின்றது. ஏனென்றால் அதுதான் எங்களுடைய மூல இடமாகிய சைவ சித்தாந்தம் வளர்ந்து கொண்டிருக்கும் இடம், வளர்ந்த இடம். ஆகவேதான் பரம்பொருள் பாபாஜியின் ஆசியுடன் திருவாடுதுறை ஆதீன பேராசிரியர்களால் எங்களுக்கு இந்த சைவ சித்தாந்த விடயங்கள் கிடைக்கப் பெற்று கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் எடுக்கின்றோம். அப்படியான அற்புதமான தலத்தில் இந்த திருமூல சித்தர் 3000 பாடல்களை 3000 ஆண்டுகள் இருந்து ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒவ்வொரு பாடாக பாடினார் என்பது சரிதை. அது மாத்திரமல்ல, இந்த திருமூல சித்தர் அவருடைய சித்த வரலாற்றில் ஒரு குறிப்பு, எங்களுடைய உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சித்தராகவும் கருதப்படுகின்றார். மற்றைய சித்தர்கள் உடலை பற்றி அவ்வளவு முக்கியம் கொடுக்காத நிலையில் கூட திருமூல சித்தர் எங்களுடைய உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பல பாடல்களில் பாடி வைத்தார், எங்களுடைய உடல் இயக்கத்தை பற்றி. ஆனால் சத்குரு கிரியா பாபாஜியின் 5 உடல்களுக்கான கிரியா யோகத்தில் கூட தீக உடலைத்தான் முதன்மை உடலாக இந்த 5 உடல் இயக்கத்தில் சத்குரு கிரியா பாபாஜியும் வைத்தார். தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆன்ம உடல். அதே போல்தான் வேதாந்தத்தில் கோஷங்களிலும் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷங்கள் என்று சொல்லப்பட்டன. எங்கு திரும்பினாலும் சைவ சித்தாந்தத்திலோ வேதாந்தத்திலோ தேக உடலுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஏனென்றால் அந்த உடலில் எங்களுடைய ஆன்மா இருந்துதான் எங்களுடைய வினைகளை அனுபவிப்பது மாத்திரமல்ல, சாதனைகளை கூட செய்து எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை பெற முடியும். ஆகவே உடல் என்பது கிரியா யோகத்தில் பாபாஜியினால் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் முதலாவதாக நாங்கள் உடற்பயிற்சி தான் மிகவும் முக்கியம் என்பது, அது சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து வந்த தத்துவம் என்பது நாங்கள் அறிவோம். ஆகவே திருமூல சித்தர் இந்த உடலுக்கு முதன்மை கொடுத்தவர் என்பதையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். அதற்கு அவர் பாடிய ஒரு பாடலை இங்கு நினைவு கூறுவோம். அந்த பாடல் என்னவென்றால், உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஊறு பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே என்று அருமையான ஒரு சித்த பாடலை பாடினார். அந்த உடல் தத்துவத்தை 4 வரிகளில் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய பல 3000 பாட்டுகளில் ஒரு சில பாடல்கள் உடலை நாடியே பாடப்பட்டிருக்கின்றன, உடலை பற்றியே சொல்லப்பட்டிருக்கின்றது. உடல் என்பது ஆலயம் என்றே கூறுகின்றார். அந்த உடலை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய சாதனையை வளர்க்க வேண்டும். அந்த உடல் முறையில்தான் ஆலயமே அமைந்திருக்கின்றது, தில்லையே அமைந்திருக்கின்றது என்று பல குறிப்புகள் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அப்படியான அற்புதமான திருமூல சித்தருடைய குரு பூஜை தினம் நாளை, அதை எல்லோரும் நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும், எல்லா சாதகர்களும். ஆகவே அவரை பற்றிய சிறு விடயங்களை இன்று நினைவு கூறுகின்றேன். அத்துடன் இந்த இன்றைய சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம, ஓம் திருமூல சித்தர் நமோம். இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம்
ஓம் சிவாய நம, ஓம்
ஓம் சிவாய நம, ஓம்.
இன்றைய சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல் கேள்வி பதிலுக்குரியதாக அமைந்திருந்தது. அதில் முதலாவது அன்பருடைய கேள்வி, சச்சிதானந்தம் என்றால் என்ன என்பது பற்றி. அதற்கு மிக சிறந்த விளக்கம் தரப்பட்டது. சுருக்கமாக, சத்து சித்து ஆனந்தம் தான் சச்சிதானந்தம் என்று விளக்கப்பட்டது மாத்திரமல்ல, சத்து என்பது இறைவன், சித்து என்பது விழிப்புணர்வு, ஆனந்தம் என்பது பேரின்பம் என்றும் சிறந்த முறையில் விளக்கம் தரப்பட்டதோடு சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் இறைவன் எண்குணத்தான் என்ற கருத்துக்களை கொண்டு அதனுடைய தன்மயத்தினாளன் தூய உடம்பினாளன் இயற்புடையாமல் முடிவினையாற்றனுடைய நாடு குணங்களும் சத்தாகவும், அடுத்து முற்றும் மூன்று குணங்கள் சித்தாகவும், அடுத்த குணம் வந்து ஆனந்தம் ஆகவும் இருக்கின்றது என்று சுருக்கமாக சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அடுத்து இரண்டாவது சாதகருடைய கேள்வி, ஐந்தவர்கள் பற்றிய விளக்கம். ஐந்தவர்கள் பற்றிய விளக்கத்தில் சூழநிலை சூஷ்ம நிலை அதிசூஷ்ம நிலை கொண்டு சிறப்பாக விளக்கப்பட்டது. அதற்கு மேலும் சிறப்பாக சூழநிலையின் போது உயிர்கள் கேவல நிலையிலிருந்து சச்சிதானந்த நிலைக்கு உயர்த்தப்படுவது பற்றிய விளக்கம், சூஷ்ம நிலையில் சிருஷ்டிக்கும் நிலை பற்றிய விளக்கம், அதிசூஷ்ம நிலையில் அவத்தைகளில் இயக்கத்திற்கு பயன்படுத்திய பற்றிய விளக்கங்களோடு அதற்குரிய கேள்வி சுருக்கமாகவும் தெளிவாகவும் சாதகருக்கு விளங்கக்கூடிய முறையில் இருந்தது, சிறப்பாக இருந்தது. அடுத்து மூன்றாவது கேள்வி, திருப்பிணி ஞானம் என்றால் என்ன என்பதற்கும், அதற்கும் திருப்பிணி ஞானம் என்பது மூணு ஞானத்தையும் அறிவதற்குரிய மூன்று நிலைகள் பற்றிய விளக்கம் சிறப்பாக விளக்கப்பட்டது. இறுதியாக நாளை திருமூலர் சமாதி தினம், அதில் திருமூலர் சமாதியில் தினத்திலன்று திருமூலர் முக்கியமாக உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ள பற்றியும் தேக உடலின் முக்கியத்துவம் பற்றியும் திருமூலர்களின் அதி சிறப்புகளும் பற்றியும் சிறப்பாக இன்றைய சத்சங்கம் கூறப்பட்டது. எனவே இன்றைய சத்சங்கம் மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம, ஓம்
ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம, ஓம். நன்றி இறைவனையா, அதை சுருங்கிய கருத்தில் கொடுத்திருந்தீர்கள். அந்த இரண்டாவது நிலையையும் நீங்கள் அப்படியே சொல்லியிருந்தீர்கள். அதை முழுமையாக சொல்லாததால் அதை மூன்றும் ஒரு முறை பார்த்து விடுவோம். அந்த எண் குணங்களில் இரண்டாவது நிலை சித்தில் இருக்கும் குணங்கள் முற்றும் உணர்ந்தவன், அதற்கு அடுத்ததாக இருப்பது இயற்கை உணர்வினன், அதற்கு அடுத்ததாக இருப்பது பேரருள் படைத்தவன். இந்த மூன்றும் சித்தில் இருக்கின்றதென்றும் பேரின்பத்தின் கடைசி நிலையாக ஆனந்தத்தில் இருக்கின்றதென்றும் கூறியிருந்தேன். அதை நீங்கள் தவறவிட்டதால் அதை மீண்டும் மற்றவர்களுக்காக அந்த சுருக்கத்தை கொடுக்கின்றேன். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா எங்களுடைய சிதம்பர சங்கத்து சங்கத்திற்கு நடத்தி கொண்டிருக்கின்றார் பாபாஜியின் சேவைகளை. அவர் அந்த மையத்திலிருந்து அவருக்குரிய அற்புதமான நாள் நாளை வருகின்றது. எங்களுடைய சங்கத்தை பொறுத்தவரை அவருடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் இப்போது பேசலாம். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம்
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
சத்சங்கத்துல மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு சைவ சித்தாந்தத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கருத்துக்களை ரொம்ப சிறப்பாக பாபாஜியினுடைய திரு அருளால் நல்ல கருத்துக்களை கொடுத்தீர்கள். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த கருத்துக்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்கிறது பாபாஜியினுடைய மிக பெரிய கருணை அடிப்படையில ஏதோ ஒரு மூலியத்துல நமக்கு அருள் புரிகிறார். நீ கூட ஒரு சைவ சித்தாந்த ஒரு சிவனடியார் என்னட்ட ஆழமா பேசினார். நான் கூட இன்னைக்கு அவர்கிட்டேருந்து ஒரு பாடம் கற்பித்தேன். அவரு எப்ப பார்த்தாலும் சிவா 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 சிவான்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு. அடிக்கடி அந்த சிவான்ற வார்த்தையை ஆரம்பிச்சு, சிவா நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க சிவா, இந்த உலகத்துல எவ்வளவு மனிதர்கள் எவ்வளவு ஜீவராசிகள் இறைவனுடைய படைப்புல தான் இருக்கு, எது எல்லாம் இறைவனுடைய படைப்புல தான் இருக்கு. நம்மள மட்டும் எப்படி சிவா தில்லையில சிதம்பரத்துல வச்சு இப்படி நம்மள வந்து நெருக்கமா இருந்து, நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்தீங்க, நான் ஒரு இடத்துல புதுக்கோட்டையில இருந்தேன், வச்சு நமக்கு சுவாமி அருள் புரிகிறார் என்றத நினைச்சா நமக்கு ரொம்ப விகப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா சொன்னார். நான் சிறப்பா நினைச்சிட்டு இருந்தாலும் இன்னும் ஏதோ ஒரு என்கிட்ட ஏதோ ஒரு குறைகள் இருக்கு. அவர் மூலியமா எனக்கு அந்த குறைகள் நீக்கப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அப்படி வந்து அந்த ஆணித்தரமா சொன்னார். அப்படிதான் நம்ம எல்லாரும் இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை கேட்கிறோம். பாபாஜியினுடைய திருவருளால நிறைய கருத்துக்களை நம்ம வந்து பகிர்ந்து வந்துகிட்டு இருக்கிறோம்னா அது பாபாஜியினுடைய திருவருளால தான் எல்லாம் நமக்கு நடக்குது. அந்த வகையில எல்லாரும் சிறப்பா இருக்கிறோம். அதே சமயத்துல நாளைக்கு திருமுருகருடைய குரு பூஜை வருது, அதுக்கு சிறப்பா நம்ம எல்லாரும் நம்மள நம்மள ஆயத்தம் பண்ணிக்கணும். வேற ஒண்ணு ஆயத்தம் இல்ல, நமக்குள்ளே கோயிலே கண்டேன், நமக்குள்ளே யோகத்தையும் கண்டேன், நமக்குள்ள ஆனந்தத்தையும் கண்டேன்னு சொல்லி ஒரு மகான்மார் சொல்றார். அத போல நாளைக்கு திருமூலருடைய குரு புத்தின விழா வருது, அத சிறப்பாக நம்ம எல்லாரும் சாதனா மூலியமா கொண்டாடுறதுக்கு வாய்ப்படும். நம்ம சிதம்பர சார்பாக நாளைக்கு திருவாடுதூர் ஆதின குரு பூஜையில கலந்துக்கிறோம். அதுக்கப்புறம் அவருடைய அவர் மாடு மேய்ச்சிந்து மூலனோட மாடு மேய்ச்சிந்த ஊருக்கு திரு ஆதனூர் என்ற ஒரு ஊர் பக்கத்துல, அங்கேயிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அங்கேயும் போய் பாபாஜியினுடைய அருளால அவருடைய கருணையால நம்ம போய் கலந்துக்கிறோம். எல்லா கிரியாயோக சாதகர்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணி நாம எல்லாம் கலந்துக்கிறோம். நீங்க அங்க இருந்தாலும் நாங்க இங்க இருந்தாலும் ஆன்மாவுக்கு எல்லா இடத்துலையும் தொடர்பு உண்டு, அது பிரிஞ்சு இருப்பதே கிடையாது. ஏன்னா பஞ்சபூதத்துல கலந்து இருக்குது, காற்றோட காற்றா இருக்கு, நம்ம சுவாச பண்ணக்கூடிய காற்றோட இருக்குது, நம்ம சிந்தனை தான் நம்ம உடலோட நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். அந்த வகையில எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய அனுபவத்தை இன்று கோயிலில் கிடைத்த அனுபவத்தை பகிர்ந்ததற்கும் அதற்கு மேலாக நாளையான் தினத்தை ஞாபகப்படுத்தி அதில் நீங்கள் என்ன செய்ய இருக்கின்றீர்கள், உலக சங்கங்கள் என் சாதகர்களுக்கு என்பதையும் மிகவும் விரிவாக சொன்னீர்கள், அதுதான் உண்மை. அதற்கு மேலாக இன்னொரு அருமையான கருத்தையும் எங்கள் எல்லோருக்கும் மீண்டும் நினைவு கூர்ந்தீர்கள். ஆன்மாக்கள் நாங்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சூட்சுமமாக நாங்கள் பிணைக்கப்பட்டவர்கள். கிரியா பாபாஜியின் வட்டத்திற்குள் இருக்கும் கிரியா சாதகர்கள் எல்லோரும் அதை மிகவும் ஞாபகப்படுத்தி நாங்கள் இங்கிருந்தாலும் சரி, நீங்கள் அங்கிருந்தாலும் சரி, இந்த சாதனையில் இந்த தியானத்தில் நாளை திருமூலர் சித்தருடைய நாளில் எல்லோரும் அவர் எங்கு இருந்து இதை செய்தாரோ அந்த இடத்திலேயே நாங்கள் ஆன்மாவாக இருக்கலாம் உணரலாம் என்பதை அற்புதமான விடயத்தை தந்து இந்த சத்சங்கத்தை மிகவும் அருமையாக முடித்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமா.